நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை த்ரெண்ட் பிளானட் இயற்கை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனர் மற்றும் தலைவர் திரு முனைவர் ச. சாண்டலியன் அவர்கள் இயற்கை கற்றுக் கொடுத்ததும் நாம் கற்றுக்கொண்டதும் என்ற தலைப்பில் வழங்கும் உரையாடலை கேட்கலாம்.
நாம் வசிக்கும் இந்த பூமியை உயிர் கோளம் என்று நாம் பொதுவாக அழைப்போம். மற்ற 9 கோள்களில் பூமியில் மட்டுமே உயிரினங்கள் இருப்பது இதுவரை அனைவராலும் கண்டுணரப்பட்டுள்ளது. மற்ற கிரகங்களில் உயிரினங்கள் இருக்கிறதா என்பதை பற்றின தகவல்கள் நமக்கு அறுதியிட்டு கூறும் அளவுக்கு ஏதும் இல்லை என்பதுதான் இதுவரை சாத்தியப்பட்டுள்ளது. பூமியை மட்டும் நாம் ஏன் உயிர் கோளம் என்று கூறுகிறோம் என்றால், பூமியில் மட்டும்தான் உயிரினங்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. முக்கியமாக பூமியில் எவ்வாறு உயிரினங்கள் வந்து எந்த ஆண்டு வந்தது என்பது தகவலை நாம் அறிந்து கொண்டோமானால் அது நமக்கு இந்த டாபிக் ஃபர்ஸ்ட் பேசும்போது நமக்கு இன்னும் நம்ம கன்வீனியன்டா இருக்கும் அப்படிங்கறதுனால அதை சொல்லியிருந்தேன். பூமியோட வயது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 450 கோடி ஆண்டுகள். டஃபா எஸ்டிமேட் பண்ணோம்னா 450 கோடி ஆண்டுகள். இந்த 450 கோடி ஆண்டுகள்ல முதல் 100 கோடி ஆண்டுகள் பூமியில எந்த உயிரினமும் தோன்றல. பூமிங்கிறது ஒரு வெப்ப பந்து, ஒரு வெப்ப கோளாதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிளைமேட் சேஞ்ச், கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் ஏற்பட்ட போது கண்டினியூஸான மழை, அப்புறம் மழைக்கு அப்புறம் பூமி கொஞ்சம் கொஞ்சமா குளுமை அடைஞ்சது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தான் உயிரினம் தோன்றுச்சு. சோ அந்த உயிரினத்தோட வயசு அப்படின்னு பாத்தீங்கன்னா 300 கோடி ஆண்டுகள். இந்த 300 கோடி ஆண்டுகள்ல பூமி பல லட்சம் உயிரினங்களை தன்னகத்தே வைத்துள்ளது. பல லட்சம் உயிரினங்கள் வந்து போயிடுச்சு இந்த பூமிக்கு. இந்த 300 கோடி ஆண்டுகள்ல அடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்னா, பூமி வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மிகப்பெரிய பேரழிவுகளை சந்திச்சு. இந்த 5 பேரழிவுகள்ல என்ன நடந்தது, எந்த சக்தி என்ன அப்படின்னா, பூமியில வாழ்ந்த 99 விழுக்காடு உயிரினங்கள் அழிந்து விட்டது என்று அறிஞர்கள், வரலாற்று அறிஞர்கள், அறிவியல் அறிஞர்கள் கூறுகிறார்கள். 95 விழுக்காடு உயிர் அழிஞ்சு போச்சு அப்படின்னா இப்ப மீதி இருக்கிறது ஒரே ஒரு 1% தான். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, அழிஞ்சு போன உயிரினங்கள்ல டைனோசர்ஸ் எல்லாம் ஒண்ணு. இந்த 1% அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த 1%ங்கிறது எத்தனை உயிரினம் அப்படின்னு சொன்னா அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இந்த 1% அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 8.7 மில்லியன், அதாவது 2011 ஆண்டு காலகட்டத்துல கிட்டத்தட்ட உலகில் இருக்கக்கூடிய முக்கியமான அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள், பல கண்டங்களில் இருந்த முக்கியமான அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் ஒரு மிகப்பெரிய ஆய்வினை மேற்கொண்டு இப்போதைக்கு பூமியில எத்தனை உயிரினங்கள் இருக்கும் அப்படின்னு இதுவரை இருக்கக்கூடிய டெக்னாலஜி எல்லாத்தையும் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்ச உயிரினங்களோட மொத்த எண்ணிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா 8.7 மில்லியன், அதாவது 87 லட்சம் உயிரினங்கள் இதுவரை பூமியில இப்போதைக்கு அட்ரசன்ட் இருக்கு அப்படிங்கறத கணக்கிட்டு சொல்றாங்க. தோராயமா 87 லட்சம் உயிரினங்கள்ல நம்ம வகைப்படுத்தி இருக்குது. இந்த உயிரினங்களை பத்தி நமக்கு தெளிவா தெரியும், டாக்ஸானமிக்கல் கிளாசிபிகேஷன். சோ இதான் இந்த உயிரினத்தோட பேரு, இது இந்த ஆர்டர்ல வருது, இது இந்த ஃபேமிலியில வருது, இந்த ஜெனிரால வருது அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம அறிவியல் பூர்வமா கணக்கிட்டது பாத்தீங்கன்னா 1.2 மில்லியன், அதாவது 12 லட்சம் உயிரினங்களை நம்ம வகைப்படுத்திருக்கோம். அதோட பேர் நல்லா தெரியும், அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு தெரியும், அதோட மாலிகுலர் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற மாதிரியான பாத்தீங்க அப்படின்னா 12 லட்சம் உயிரினங்கள். அப்ப நம்ம இன்னும் கணக்கிடாதது, அறிவியல் பூர்வமா வகைப்படுத்தப்படாத உயிரினங்கள் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 7.5, அதாவது கிட்டத்தட்ட 75 லட்சம் உயிரினங்கள் இப்போதைக்கு பூமியில இருக்க உயிரினங்களை நம்ம அறிவியல் பூர்வமா என்ன வகைப்படுத்தல, வகைப்பாட்டை கீழே கொண்டு வரல அப்படிங்கிறது உண்மை. இந்த 75 லட்சம் உயிரினங்கள் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 75 லட்சம் உயிரினங்களை 86%, அதாவது 86% எங்க இருக்கு அப்படின்னா லேண்ட்ல, மீதி இருக்கக்கூடிய 91% வந்து கடல்ல இருக்கிறதாகவும் அறிவியல் ஆராய்வாளர்கள் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. இவ்வளவு உயிரினங்கள் இருக்கக்கூடியதை நம்ம இவ்வளவு உயிரினங்களும் ஒன்னு சார்ந்துதான் இருக்கு. இந்த 85 லேக்ஸ் சொன்னோம் இல்லையா, மொத்தமா 8.7 மில்லியன் 85 லேக்ஸ் உயிரினங்கள்ல மனுஷனும் ஒரே ஒரு உயிரினம் அப்படிங்கிற அடிப்படை அறிவு நமக்கு இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லது. கடைசியா இந்த பூமியில தோன்றின உயிரினம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, வகைப்பாட்டியல் கடைசியா நம்ம இந்த பூமியில தோன்ற உயிரினம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மனிதர்களாகிய நாம் தான். ஆனா இந்த கடைசி உயிரினம் வந்த பிறகு மற்ற உயிரினங்களுக்கு என்ன மாதிரியான இழப்பு ஏற்பட்டது, அதாவது கடைசி 25 லட்சம் தோராயமா சொல்லணும் அப்படின்னா ஒரு 25 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் அந்த மனிதனோட பரிணாமத்தை ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி எல்லா உயிரினங்களும் வந்துருச்சு, இப்ப இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் வந்துருச்சு. ஆனா அந்த கடைசியா தோன்றின மனிதனால பூமியில இருக்கக்கூடிய மீதி எல்லா உயிரினமும் ஏதாவது ஒரு விதத்துல துன்பப்பட்டுதான் இருக்கு அப்படிங்கறத உண்மை. இதுக்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா, மத்த உயிரினங்களை பத்தின அறிவு, அதோட இம்பார்ட்டன்ஸ் பூமியில என்ன, அது என்ன மாதிரியான வேலைகளை பூமியில பண்ணுது, அதனால மனுஷனுக்கு என்ன நன்மை, இது போலியான அடிப்படை அறிவுகளை மனிதர்கள் ரொம்ப ஆழமா தெரிஞ்சுக்கொள்ள, அப்படி தெரிஞ்சுக்கிட்ட ஒரு சில பேர் சொல்லக்கூடிய கருத்துக்களையும் அவங்க கேட்கறதுக்கு தயாரா இல்லைங்கிறது தான் இவ்வளவு பெரிய பேரழிவுக்கும் காரணம். இப்ப நம்ம நார்மலா சொல்லிட்டு இருக்கோம் கிளைமேட் சேஞ்ச் ஒரு ஃபேக்டர் சொல்றோம். இப்ப இப்ப கிளைமேட் சேஞ்ச் இருக்கா, நிறைய பேர் கிளைமேட் சேஞ்ச் மறுக்கிறவங்களும் இருக்காங்க, அது மாதிரிலாம் ஒரு ஈவெண்டே கிடையாது அப்படின்னு. ஆனா அதுக்கு கண்கூடான உண்மை வந்து இப்ப டே டு டே லைஃப்ல பாக்கலாம். சாதாரணமா இப்போ ஒரு இந்த ஒரு 15 பேப்பர் நீங்க படிச்சுட்டு வந்திருந்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை நீங்க நோட் பண்ணிருக்கலாம். அதாவது சைனாவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆறுகள் என்ன மறந்து போச்சு. லண்டன்ல வரலாறு காணாத வறட்சி, அதாவது 6 டேம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 30% தான் தண்ணியே இருக்கு அப்படிங்கிறாங்க. அதே அப்படியே பேரலா அரபு கண்டிகள், பாலைவனத்துக்கு பேர் போன அரபு கண்டிகள்ல பாத்தீங்கன்னா பெரிய மழை பெய்யுது. சோ உலகத்தோட இயற்கை சமன்பாடே மாறி போச்சு. வறண்டு இருந்த இடத்துலலாம் நிறைய மழை பெய்யுது, பசுமையா இருந்த இடம்லாம் வறண்டு போகுது. இது எல்லாத்துக்குமே மூல காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச். இந்த கிளைமேட் சேஞ்சை யாரு இன்ட்ரோஸ் பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் ஹியூமன் மாடிஃபைட் கிளைமேட் சேஞ்ச். இயற்கையா நடக்கக்கூடிய கிளைமேட் சேஞ்ச் நம்மளுடைய கவன இன்மையினாலேயும் நம்மளுடைய பொறுப்பு இன்மையினாலேயும் நடக்கக்கூடிய கிளைமேட் சேஞ்ச். மரங்கள் அதிகமா அழிக்கிறது, காடுகள் அழிக்கிறதுனாலயும் அதனால ஏற்படக்கூடிய வெப்பத்தாக்கம், சோ அது வந்து வெளிமண்டலங்கள் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு. இந்த தொடர் சங்கிலி நிகழ்வுகளால பாத்தீங்கன்னா இயற்கையில மிகப்பெரிய மாற்றம் வருது. சோ அதுதான் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி, கடைசியா பூமியில் தோன்றிய மனிதனால் பூமி மிகப்பெரிய இழப்பை சந்தித்துக் கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு தடவையும் பூமி மனிதனுக்கு இயற்கையோட முக்கியத்துவத்தை பத்தின ஒரு பாடம் எடுத்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனா நம்ம அதை கவனிக்க தவறணும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மை. ஸோ இந்த கிளைமேட் சேஞ்ச், இப்போ இந்த தொடர் மழை, கிளவுட் பர்ஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய திடீர் மேக வெடிப்பு, இதனால ஏற்படக்கூடிய பாதிப்பு நம்ம ஒரு 10 பேசுறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொட்டீனா நம்ம இயற்கையை எப்படி அழிக்கிறோமோ அது மாதிரி அழிச்சுட்டு தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும். வரக்கூடிய தலைமுறைக்கு நம்ம சேர்த்து வைக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த இயற்கை செல்வங்கள் தான். ஒரு நாட்டோட வளமை எங்க இருக்கு, ஒரு நாட்டோட பொருளாதாரம் எதை நம்பி இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கட்டாயமா வேற எந்த ஒரு பிசினஸ்லயோ ஒரு அக்ரிகல்ச்சர் இதுலயோ இல்ல, அந்த நாட்டோடைய பயோடைவர்சிட்டி, அதாவது பல்லுயிர் பரவலை நீங்க எப்படி பேணி பாதுகாப்பீங்களோ அதுதான் அந்த நாட்டோட உண்மையான பொருளாதாரம். பல்லுயிர் பரவலை நம்பிதான் அந்த நாட்டோட பொருளாதாரமே இருக்கு அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அது என்ன அப்படிங்கிறது போகப்போ நான் உங்களுக்கு ஒன்னு ஒன்னா விளக்குறேன். தசாவதாரம் ஒரு படம், கமலோட படம் பாத்திருப்பீங்க. அதுல வந்து ஒரு ஆரம்ப கட்டத்துல ஒரு தியரி ஒன்று சொல்லுவாரு கமலஹாசன், அதான் கேஎஸ் தியரி, அப்படி இல்லைன்னா வண்ணத்தி பூச்சி விளைவு அப்படின்னு ஒரு விளைவு சொல்லுவாங்க. சோ இந்த விளைவை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் மட்டும்தான் நம்ம பயோடைவர்சிட்டி அழிக்கும் போது என்ன மாதிரியான ப்ராப்ளம் நமக்கு ஃபியூச்சர்ல வரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிளா இருக்கும். அதாவது இந்த கேஎஸ் தியரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நொடி பொழுதில் ஏற்படும் ஒரு சின்னஞ்சிறு மாற்றம் பின்னாளில் ஒரு மிக பிரம்மாண்டமான மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறதான் அந்த கேஎஸ் தியரி. அதாவது உலகத்துல நடக்கிற அதை நடக்க போற ஒரு சின்ன விஷயம் அதன் பிறகு நடக்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயத்தின் தொடக்க புள்ளி அப்படிங்கிறதா கேஸ் தியரி. பட்டர்ஃபிளை எஃபெக்ட் அப்படின்னு எதை சொல்றாங்க அப்படின்னா, ஒரு வண்ணத்து பூச்சி சிறகடிக்கக்கூடிய நேரம் வேறொரு இடத்துல மிகப்பெரிய சூறாவளியை உருவாக்கும் அப்படிங்கறதான் வண்ணத்து பூச்சி விளைவு. இது மேலோட்டமா பார்க்கும்போது ரொம்ப எக்ஸாஜிரேட் பண்ண தியரி மாதிரி தெரியும், அப்படிலாம் ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரியும். அதுக்கு நான் வந்து ஒரு நிகழ்கால உதாரணத்தை சொல்றேன். இப்ப 2020 என்ன ஆச்சு அப்படின்னா, கென்யாவில வந்து மிகப்பெரிய வெட்டுக்கிளி படையெடுப்பு, அதாவது நம்மளோட இந்தியாவிலேயே அந்த வெட்டுக்கிளி படையெடுப்பை பத்தி நம்ம படிச்சிருப்போம் பேசியிருப்போம், மிகப்பெரிய தாக்கம் வந்து நார்த் இந்தியாவில ஏற்பட்டுச்சு அப்படின்னு. சோ அதே மாதிரி கென்ய வரலாற்றிலேயே எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய வெட்டுக்கிளி தாக்குதல், மிகப்பெரிய பயிர் பஞ்சம், உணவு பஞ்சம் ஏற்படுறதுக்கு காரணமா இருந்த ஒரு வெட்டுக்கிளி தாக்குதல் 2020 ரிப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, ஆஸ்திரேலியாவில காடுகள்ல புஷ் ஃபயர், அதாவது சின்ன சின்ன காடுகள்ல ஏற்பட்ட தீ, மிகப்பெரிய தீ விபத்து 2019-20 காலகட்டத்துல நடந்தது. இந்த காலகட்டத்துல அவ்வளவு மரம் செடி கொடிகள் ஆஸ்திரேலியால அழிஞ்சதுனால, நெருப்பு அழிஞ்சதுனால வரக்கூடிய கிளைமேட் சேஞ்சினால, இந்த பயாலஜிக்கல் ஃபேக்டர்னால என்ன ஆச்சு அப்படின்னா, வெட்டுக்கிளியோட மைக்ரேஷன் கென்யாவில இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு அப்படின்னு அறிவியல் பூர்வமா அதை நிரூபிச்சாங்க. சோ இப்ப நீங்க நினைச்சு பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஆஸ்திரேலியா அப்படிங்கறது ஒரு காண்டினென்ட், இது வந்து சவுத் ஆப்பிரிக்கன், இது ஒரு கான்டினென்ட். சோ ஒரு கான்டினென்ட்ல ஏற்படக்கூடிய ஒரு சின்ன விஷயம் இன்னொரு கான்டினென்ட்ல ஒரு போர்ஷன்ல மிகப்பெரிய பஞ்சத்தை உருவாக்குது. சோ இதுதான் வந்து நம்ம நிகழ்காலத்துல சொல்லக்கூடிய அந்த கேஸ் தியரிக்கு நல்ல எக்ஸாம்பிளா சொல்லலாம். இன்னும் உங்களுக்கு அந்த கேஸ் தியரி நல்லா நான் சொல்லணும் அப்படின்னா, ஏன்னா நான் ஏன் அந்த கேஸ் தியரியை சப்போர்ட் பண்ணி சொல்றேன்னா, நீங்க அழிக்கக்கூடிய ஒரு உயிரினம் பிற்காலத்துல என்ன மாதிரியான தாக்கத்தை நமக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடிப்படை புரிதல் நமக்கு வேணுங்கிறதுனால அந்த கேஸ் தியரியை சொல்றேன். இன்னொரு இன்சிடென்ட் சொல்றேன், 2021 நடந்ததுதான். கிறிஸ்டியானோ ரொனால்டோ உங்களுக்கு தெரியும், போர்ச்சுகல் கால்பந்து அணியோட கேப்டன் கிறிஸ்டியானோ ரொனால்டோ, அவர் என்ன பண்றாருனா, யூரோப் 2020 கப்புக்கான ஒரு போர்ச்சுகலுக்கும் ஹங்கேரி நாட்டுக்கும் ஃபுட்பால் மேட்ச் நடக்கும் போது அதுக்கு முதல் நாள் பிரஸ் மீட் அவர் அட்ரஸ் பண்றாரு. சோ பிரஸ் பீப்புளுக்கு சொல்றாரு அந்த கேப்டனா வந்து ரொனால்டோ வந்து அட்ரஸ் பண்றாரு. அப்ப என்ன பண்றாங்கன்னா, அவர் உட்காந்து அந்த டேபிளுக்கு முன்னாடி உட்காந்து நம்ம பேச்சு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு முன்னாடி ரெண்டு பாட்டில் கோக் வைக்கிறாங்க. அவர் டேபிள் வந்து உட்கார்ந்த உடனே என்ன பண்றாரு, அந்த ரெண்டு பாட்டில் கோக் எடுக்கிறாரு. கோக் அப்படின்னு கேட்கிறாரு. கேட்டு அந்த ரெண்டு கோக் பாட்டிலும் கீழே வச்சுட்டு ரெண்டு பாட்டில் தண்ணி எடுத்து மேல வைக்கிறாரு. இந்த நிகழ்வு நடந்தது மொத்தமே ஒரு 4 தான். அதாவது வந்து உட்காந்து டேபிள்ல கோக் பாட்டில் இருக்கு, அந்த கோக் பாட்டில பார்த்து கையில எடுத்து கோக் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வைக்கிறாரு, இவ்வளவுதான். வாட்டர் பாட்டில் எடுத்து மேல வைக்கிறாரு. இந்த 4 நிகழ்வுல என்ன நடந்ததுன்னா, அன்னைக்கு கோகோ கோலாவோட பங்கு சந்தையோட இழப்பு மட்டும் எவ்வளவுன்னா 30,000 கோடிகள். நல்லா நினைச்சு பாருங்க, 4 செகண்ட் கோக் பாட்டில டேபிள்ல இருந்து எடுத்து கீழே வச்ச உடனே பங்கு சந்தையோட வீழ்ச்சி 30,000 கோடிகள். ஓகேவா? இதுதான் கேஸ் தியரிக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளா நம்ம சொல்லலாம். சோ அதே மாதிரிதான் ஒவ்வொரு சின்ன உயிரினங்களையும் ஒவ்வொரு சின்ன இனங்களையும் நீங்க அழிக்கும் போது அதோட தாக்கம் பல்கி பெருகி சில தாக்கங்கள் உடனே தெரியும், சில தாக்கங்கள் வந்து பல வருஷங்கள் ஆகலாம், பல வருஷங்கள் கழிச்சுதான் நமக்கு அது என்ன அப்படிங்கறது தெரிய வரும். அதனால வந்து ஒவ்வொரு உயிரினமும் நம்ம பாதுகாக்க வேண்டியது கட்டாய கடமை. இப்ப நீங்க கேட்கலாம், அவ்வளவு முக்கியத்துவமா சார் ஒரு உயிரினம், ஒவ்வொரு உயிரினம் மனுஷனோட லைஃப்ல அந்த மாதிரியான ஒரு இம்பாக்ட ஏற்படுத்துது அப்படின்னா, நான் சிம்பிளா உங்களுக்கு ஒரு 2-3 எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். அந்த எக்ஸாம்பிள பார்க்கும் போது உங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம எல்லாருக்குமே தெரியும் மிளகு, அதாவது பொங்கல் அதிகமா போட்டு சாப்பிடக்கூடிய மிளகு, பாப்பாயில் ஆம்லெட்ல நம்ம மிளகு தூள் போட்டு சாப்பிடுவோம் இல்லையா, இந்த மிளகு. இந்த மிளகுக்கு இந்திய வரலாற்றுக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கட்டாயமா உண்டு. ஏன்னா இன்னைக்கு நம்ம பாக்குறோம் இல்லையா இந்தியாவோட வரைபடம், இந்த இந்தியாவோட வரைபடத்தை கொடுத்தது யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் தான். பிரிட்டிஷோட ஆங்கிலேய ஆட்சி காலத்துலதான் முடிவுகளதான் நமக்கு வந்து இந்த இந்தியா அப்படிங்கிற ஒரு வரைபடமே வருது நமக்கு. அப்ப பிரிட்டிஷ்காரங்க ஏன் இந்தியா வந்தாங்க அப்படிங்கறத நம்ம கூர்ந்து நோக்கணும் அப்படின்னா, எஸ் ராமகிருஷ்ணன் வந்து இந்தியா அப்படிங்கிற புக்ல வந்து ஒரு அழகா சொல்லியிருப்பாரு. பிரிட்டிஷ்காரங்க ஃபர்ஸ்ட் உள்ள வரதே வந்து மிளகு வர்த்தகத்துக்காக தான் வராங்க. அப்படி மிளகு வர்த்தகத்துக்காக வரவங்க அடுத்து என்ன பண்றாங்கன்னா, அடுத்தடுத்து இருக்கக்கூடிய அடுத்த மசாலா பொருள்கள் எல்லாம் பாக்குறாங்க, ஏலம் பட்டை கிராம்பு இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது அது எல்லாத்தையுமே அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஹார்வெஸ்ட் பண்ணிட்டே வராங்க, அவங்க நாட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க. அவங்க நாட்டுக்கு எடுத்துட்டு போகும்போது அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஃபுல் வியாபாரத்தையும் அவங்களே கொண்டு வரணும், அவங்களுக்கு கீழே கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வருது. சோ அப்படி வரும்போதுதான் இந்தியா கொஞ்சம் கொஞ்சமா இந்தியர்களை அடிமைப்படுத்துறாங்க. ஒரு 200 வருஷம் நம்ம அடிமையா இருக்கும். நல்லா நினைச்சு பாருங்க, ஒரு சின்ன மிளகு அதனால ஏற்படக்கூடிய ஒரு தாக்கம் இந்தியா கிட்டத்தட்ட 200 வருடங்கள் ஆங்கிலேயர்களுக்கு அடிமையாக இருந்தது. ஆங்கிலேயர்கள் மட்டும் இல்லை நண்பர்களே, இந்தியா வந்து உலக வரைபடத்துல பாத்தீங்கன்னா இந்தியாவோட பூமி பரப்பு 2.4% தான். ஆனா உலகத்துல இருக்கக்கூடிய பயோடைவர்சிட்டி வெல்த் எடுத்துக்கிட்டீங்கன்னா 8% இந்தியாவில இருக்கு. உலகம் முச்சுட இருக்கக்கூடிய பல்லுயிர் பெருக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா பூமி பதில இருக்கக்கூடிய 8% விற்காடு உயிரினங்கள் இந்தியாவில இருக்கிறத ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. இன்னும் நம்ம பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உலகம் முச்சுடும் இதுவரையும் கண்டறியப்பட்ட நீர்வாழ் தாவரங்கள்ல 50 விழுக்காடு நீர்வாழ் தாவரங்கள் இந்தியாவில இருந்துதான் கண்டறியப்பட்டிருக்கு. சோ அவ்வளவு பயோடைவர்சிட்டி வெல்த் இருக்கிறதுனாலதான் இந்தியா வந்து தொடர்ந்து அந்நிய சக்திகள் இன்வேட் ஆகி வர்றதுக்கு இந்த பயோடைவர்சிட்டி ஒரு காரணமா இருந்தது. ஆரியன்ஸ், பெர்ஷியன்ஸ், ஈரானியன்ஸ், மங்கோலியன்ஸ், மொகல்ஸ், போர்ச்சுகல், பிரிட்டிஷ் அப்படின்னு சொல்லிட்டே போனா, இவங்க எல்லாமே இந்தியாவை நோக்கி வர்றதுக்கான காரணம் இந்திய செல்வங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த செல்வங்கள் அப்படின்னு சொல்றது பாத்தீங்க அப்படின்னா, நீங்க சொல்றது வந்து இப்ப முகமது கஜிக்கு வந்தாரு, நம்ம நிறைய கோல்டு கொள்ளடிச்சு போனார் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கோல்டு எல்லாம் எங்கே இருந்து வந்துச்சு, அதுக்கான புரிவு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கோல்டு வாங்குறதுக்கு நம்ம பணம் வேணும். அந்த பணங்கிறது அந்த காலத்துல ஏல இருந்து கிடைச்சிருக்க முடியும். மிகப்பெரிய பிசினஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ப வந்து அக்ரிகல்ச்சர் தான். சோ அந்த அக்ரிகல்ச்சர் சோர்ஸ், அந்த அக்ரிகல்ச்சர்ல என்ன மாதிரியான டைவர்சிட்டி நம்ம இருந்ததுன்னா நினைச்சு பார்க்க முடியாத டைவர்சிட்டி இந்தியாவில அக்ரிகல்ச்சர் வெல்த்ல இருந்துச்சு. ஈவன் நம்ம சொல்ல போனீங்கன்னா கிட்டத்தட்ட 5,000 பனானா வெரைட்டி நம்ம இருக்கு, 50,000 நெல் வெரைட்டி இருக்கு, கிட்டத்தட்ட 5,000 மேற்கொண்ட மாங்கா வெரைட்டி இருக்கு, மாம்பழ வெரைட்டி இருக்கு. ஆனா இப்ப அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இழந்துட்டோம். நம்ம எல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும், அசாம்ல இருக்கக்கூடிய ஒரு நெல் வெரைட்டி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அசாம் கோல் அப்படிங்கிற அந்த நெல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்க கொதிக்க வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது, அந்த அரிசி எடுத்து பச்சை தண்ணியில ஊத்துறீங்கனாலே போதும், அது நம்ம சாப்பிடக்கூடிய பதத்துக்கு வந்துடும். சோ அந்த மாதிரியான நெல் வெரைட்டி நம்மகிட்ட இருந்து. இன்னும் சொல்லணும் அப்படின்னா 8 பேபிலோனியன் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது உலகத்துல அக்ரிகல்ச்சர் தோன்றின 8 இடங்கள், அந்த 8 இடங்கள்ல மிக முக்கியமான இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா. சோ அந்த பயோடைவர்சிட்டி வெல்த் எல்லாம் இருந்த தொட்டு அப்படின்னா இவங்க எல்லாமே நம்ம இந்தியாவை நோக்கி வந்தாங்க. இவங்க மட்டும் பழைய இடத்துல வந்தாங்க. இந்தியாவோட அந்த பயோடைவர்சிட்டி வெல்த்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னல் நாலேஜ், அதை வச்சு இருக்கக்கூடிய மெடிசினல் ப்ராப்பர்ட்டி, அதுல இருந்து வரக்கூடிய மற்ற பொருள்கள், இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அறிவியல் அறிஞர்களையும் கவிழ்ந்தது. வான்ஸ் வாங்க எடுத்துங்க, அலெக்சாண்டர் எடுத்துங்க, கொலம்பியா, வாஸ்கோடாம, இவங்க எல்லாமே இந்தியாவின் மேல பார்வையை பதிச்சு இந்தியாவை நோக்கி தங்களோட பயணத்தை திருப்பினதுக்கு மூல காரணமா அமைஞ்சது இந்தியாவோட உயிரினங்கள் தான் அப்படின்னு சொன்னா அது மிக இல்லை. இந்த முன்னாடி சொன்ன மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, ஒரு கண்ட்ரியோட அன்டாப்டு சோர்ஸ், அன்டாப்டு எக்கானமி எங்க இருக்கு அப்படின்னா பயோடைவர்சிட்டி தான். ஸோ தெரிஞ்சோ தெரியாமலோ இந்தியா வந்து மிகப்பெரிய செல்வங்கள் நம்மகிட்ட இருக்கு, பயோடைவர்சிட்டி வெல்த் நம்மகிட்ட இருக்கு. அதனாலதான் வந்து பல படையெடுப்புகள் அமைச்சோம். இன்னும் நம்ம நாடு சிறத்தன்மையோட விளங்கணும் அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய பயோடைவர்சிட்டியை கட்டி காக்க வேண்டியது நம்ம எல்லாரோடைய கடமையாகும். இப்ப நம்ம சொன்னாலே இந்த பயோடைவர்சிட்டி வெல்த், இந்த பயோடைவர்சிட்டி வெல்த்ல நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்தியாவில இருந்து கொள்ளடிக்கப்பட்ட வளங்களோட தொகுப்பை பத்தி சொல்றோம் அப்படின்னா, மிக முக்கியமா ஒன்னே ஒன்னு மட்டும் சொல்லிக்கிறேன். லண்டன் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செங்கல்லும், அதாவது 200 ஆண்டு ஆங்கிலேய ஆட்சியில் சோ இந்தியாவில இருந்து அவங்க சுரண்டி எடுத்துட்டு போனது, பணமாகவோ இயற்கை வளமாகவோ அவங்க சுரண்டி எடுத்துட்டு போனது 45 லட்சம் கோடிகள். இந்த 45 லட்சம் கோடிகளை மட்டும் அவங்க சுரண்டி எடுத்துட்டு போயிட்டு அதோட மட்டும் விட்டுல, இந்தியாவோட பயோஜியோகிராபியை நிறைய மாத்திட்டாங்க. சோ இந்தியாவோட லேண்ட்ஸ்கேப்பை நிறைய மாத்திட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஊட்டியில இருக்கக்கூடிய எஸ்டேட்லாம் இருக்குங்க, நல்ல எஸ்டேட்ல நல்ல காடுகளா இருந்த இடம், வனவளங்கள் பெருகின இடம், எல்லாத்தையும் எடுத்துட்டு டீ எஸ்டேட்டோ காஃபி எஸ்டேட்டோ மாற்றி போன பேருந்து பூரா ஆங்கிலேயர்தான் சாரும். சோ அவங்களால ஏற்படுத்த போன தாக்கமே அதுல இருந்து நம்ம இன்னும் மீண்டு வரல அப்படிங்கறத ஒரு கசப்பான உண்மை. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேயரோட ஆட்சியை பத்தி பேசும்போது முக்கியமா ஒண்ணு சொல்லுவாங்க, ஆங்கிலேயர்கள் வந்து நிறைய இந்தியால இருந்து கொள்ளையடிச்சிருப்பாங்க. அதுல முக்கியமான ஒரு சொத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியர்கள் யாரை கேட்டாலும் சொல்லக்கூடியது வந்து கோஹினூர் டைமண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ பிரிட்டிஷ் மியூசியத்துல இன்னும் இருக்கு அந்த கோஹினூர் டைமண்ட். சோ அந்த கோஹினூர் டைமண்ட் பத்தி சொல்லும் போது பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஒன்னு கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம நிறைய பேர் யாரை கேட்டாலும் ஒரு பேட்ரியட்டிசமா அதை சொல்ல வேண்டியது, இந்தியாவுக்கு நம்ம எடுத்து வர வேண்டியது கோஹினூர் டைமண்ட். கோஹினூர் டைமண்ட் எப்படி இருந்தாலும் இந்தியாவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு பேச்சு. அந்த கோஹினூர் டைமண்டோட இன்னைய ஒர்த் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 400 மில்லியன் யூரோ. சோ ஒரு யூரோங்கிறது 88 ரூபாய் இன்னைய கணக்குல. சோ அப்படின்னா பெருக்கிங்க எவ்வளவு அப்படின்னு. சோ இத்தனை 100,000 கோடி உள்ள ஒரு பொருளை வந்து இந்தியாவுக்கு கொண்டு வரணும், அது இந்தியாவோட பொக்கிஷம் அப்படிங்கிற மாதிரியான ஆர்கியூ பண்ணுவாங்க ஒரு செட் அப்ளை பண்ணுவாங்க. அது தப்புன்னு சொல்ல வரல. ஆனா அடுத்த அதே ஹேண்ட் இன்னொரு சைட் பாத்தீங்கன்னா இப்ப என்ன கேட்டீங்கன்னா கோஹினூர் வைரத்தை விட மிக விலை உயர்ந்த பொருள் இந்தியாவில இருந்து ஏதாவது கொள்ளையடிக்கப்பட்டிருக்கா, இந்தியாவோட சொத்து வேற எங்கேயாவது வெளில இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா கட்டாயமா ஒரு பொருளை நான் என்னால சொல்ல முடியும், அது ஒரு புக்கு, ஹாத்தஸ் மலபார் கேஸ் அப்படிங்கிறது. அந்த புக்கோட பேர் வந்து ஹாத்தஸ் மலபார் கேஸ், அதாவது கார்டன் ஆஃப் மலபார். கேரளா இருக்கக்கூடிய வனப்பயில இருக்கக்கூடிய மரங்கள் மற்றும் மூலிகை செடிகளை பத்தின ஒரு வரலாற்று குறிப்பது. இந்த புக்கு 1678 1708 கிட்டத்தட்ட 30 வருஷம் அந்த புக்கை கம்பைல் பண்ணி முடிச்சாங்க. அதாவது ஹென்ரிக் வேன்ரீட் அப்படிங்கிறவர் தான் இந்த புக்கை வந்து கம்பைல் பண்றாரு. அவர் யாரோட ஹெல்ப்லன்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு அச்சுதன் அப்படிங்கிற ஒரு மருத்துவர். ஆக்சுவலா அவங்க மூலியமா அந்த கேரளாவில் இருக்கக்கூடிய எல்லா பிளான்ஸும் அதோட மெடிசனல் ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் அழகாக அவங்க கையாலே டேங்க் போட்டு அதோட மெடிசனல் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படிங்கிறத எழுதி முடிச்சாங்க. ஸோ இந்த புக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 வால்யூம், ஒவ்வொரு வால்யூமுக்கும் 500 பேஜ், கிட்டத்தட்ட 600 பக்கம் உள்ள இந்த புக்கு. அந்த புக்கை மட்டும் எடுத்துகிட்டு போல அந்த புக்கை எழுதின அவரையும் அழைச்சி போயிட்டார், அச்சுதனி அழைச்சி போயிட்டார். அவங்க ஃபேமிலியே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ நெதர்லாந்து போயிட்டாங்க. இப்பயும் நெதர்லாண்டில் இருக்கக்கூடிய லைடன் யூனிவர்சிட்டியோட மியூசியத்தில் இந்த புக்கு இருக்கு. கிட்டத்தட்ட 343 வருஷமா இந்த புக்கு, அதாவது அவங்க கையால் வரைஞ்சி இந்த குறிப்பிடுத்த புக்கு இங்கே இருக்கு. இப்போ இந்த 343 வருஷம் இருக்கக்கூடிய அந்த புக்கில் அவ்வளோ மெடிசினல் ப்ராப்பர்ட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இருக்கு. இன்னும் சொல்ல போனால் அதில் ரிப்போர்ட் பண்ண பிளான்ஸ் எல்லாம் இப்போ அதெல்லாம் கேரளாவில் இருக்கா இல்லையான்னு கேட்டால் தெரியாது, பாதி பிளான்ஸ் அழிச்சு போயிருக்கலாம். ஆனால் அந்த மெடிசினல் ப்ராப்பர்ட்டியோட நாலேஜ் இப்போ உள்ள கேலிட் பீப்புளுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டாயமா இருக்கிறதுக்கான சான்சஸ் கிடையாது. ஏன்னா அந்த ஃபேமிலி ட்ரெடிஷ்னலாக அங்கே போயிடுச்சு. இன்னும் பிளான்ட் ஐடென்டிஃபிகேஷன் என்ன பிளான் அங்கே இருக்குங்கிறது நமக்கு தெரியாது அப்படிங்கிறதான் உண்மை. ஒரு மெடிசினல் பிளான்ட்டோட ப்ராப்பர்ட்டியை நம்ம தெரிஞ்சிக்கும் போது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தொற்று வியாதிகள்லாம் இப்போ நிறைய வந்துட்டு கடந்த 10-20 ஆண்டுகளாக எடுத்துக்கிட்டிங்கன்னா எபோலா, சார்ஸ் வைரஸ், பேர்ட் ஃப்ளூ, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சாரஸ் வைரஸ், கொரோனா வைரஸ், இப்போ நிறைய வைரஸ் டிசீஸ் வந்துட்டு இருக்கு. இந்த வைரஸ் டிசீஸ்க்கான மெடிசன் இந்த மாதிரியான ஒரு பிளான்ல கூட பதிஞ்சிருக்கலாம். அப்படி இருக்கும்போது பல லட்சக்கணக்கான உயிரினங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு தன்மை அந்த புக்குக்கு இருக்குங்கிறது தான் உண்மை. இப்ப நீங்க தான் சொல்லணும், நம்ம ஒரு பெரிய இந்தியாவிலிருந்து கொள்ளடிக்கப்பட்ட ஒரு பெரிய வெல்த்தை கொண்டு வரணும்னா கோஹினூர் டைமண்டை கொண்டு வருவீங்களா இல்ல ஹாத்தஸ் மலபாரிகஸ் புக்கை கொண்டு வரீங்களா என்ன கேட்டீங்க அப்படின்னா என்னோட சாய்ஸ் வந்து ஹாத்தஸ் மலபாரிகஸ் புக்கு தான். அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு உயிரினத்தோட தாக்கம் வேற மாதிரி இருக்குமா, வேற மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் பவுண்டரி கொண்டு வருமா. நான் ஏற்கனவே சொன்ன மிளகு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்தியாவோட வரைபடம் உருவாகிறதுக்கு காரணமா இருந்தது மிளகு தான். அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவோட அரசுகளை உற்று நோக்கினீங்க அப்படின்னா அந்நிய படையெடுப்புனால இந்திய தேசம் வந்து நிறைய இடத்துல சிதைஞ்சு போயிருக்கும். ஆனா இந்தியர்கள் வெளிநாடுகள் போய் ஏதாவது போரிட்டு அவங்க ஜெயிச்சாங்களா அப்படிங்கிற ஹிஸ்டரியை படிச்சு பாத்தீங்க அப்படின்னா எங்கேயுமே இருக்காது. அப்படியே இந்தியா முடிச்சுன்னு பரவலா பார்த்துட்டு அப்படியே தென் தமிழகத்துக்கு வந்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அரசர்கள், அதுவும் குறிப்பாக டெல்டா டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம தஞ்சை பகுதியை அரசாண்ட அரசர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று போர் புரிந்து அந்த வெளிநாடுகளை தன்வசமாக்கினார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. குறிப்பாக சோழ பேரரசர்கள், ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், இவங்களோட படையெடுப்புகளை எடுத்து பாத்தீங்கன்னா இலங்கை, சுமத்ரா, ஜாவா, கடாரமுண்டான் அப்படிங்கிற பேர்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சோ இவங்களுக்கு மட்டும் அது எப்படி சாத்தியப்பட்டது, இவங்க மட்டும் எப்படி வந்து வெளிநாடு போனாங்க, அவ்வளவு கப்பல் படை நிர்ணயிச்சு எப்படி வந்து ரூட்டை கண்டுபிடிச்சாங்க. இன்னைக்கு வந்து நம்ம கப்பல்ல வந்து GPS எல்லாம் வச்சிருக்கோம், குளோபல் போஷனிங் சேட்டலைட், எந்த டைரக்ஷன்ல போகணும், எந்த இடத்துல மீன் அவைலபிலிட்டி இருக்கும், எந்த டைரக்ஷன் எப்போ வந்து புயல் அடிக்காது, எந்த டைரக்ஷன்ல போனா நம்ம ஷார்ட் அந்த இடத்துக்கு போய் சேரலாம் அப்படிங்கிற நாலேஜ் எல்லாம் வந்து நம்ம விங்க டிப்ல வச்சிருக்கோம். அப்படி இருக்கும் போதே நம்ம தடுமாறும் போது எந்த விதமான சயின்ஸ் அட்வான்ஸ்மெண்ட்டும் இல்லாத சோழர்கள் எப்படி வந்து இந்த ரூட் மேப்ப சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இவ்வளவு கண்டிகளை கண்டுபிடிச்சி இவ்வளவு கண்டிகளுக்கு கண்டுபிடிச்சி போய் போர் புரிஞ்சு அந்த நாடுகளை தனக்கு அடிமையாக்கி அங்க தங்களோட ராஜாங்கங்களை நிறுவனாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய கொஸ்டின். அதுக்கு மூல காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரிசா பாலு அவர்கள் அழகா சொல்லுவார், நம்ம கடல் ஆமைகள், கடல் ஆமைகளை தான் இவங்க வந்து GPS-ஆ பயன்படுத்தினாங்க. அதாவது கூகுள் மேப் மாதிரி இன்னைக்கு நம்ம கையில கூகுள் மேப் இருக்கு இல்லையா, அன்னைக்கு சோழர்களுக்கான கூகுள் மேப் அப்படின்னு எடுத்தீங்கன்னா மெரைன் மேப்பை போட்டு கொடுத்தது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா கடல் ஆமைகள் தான். கடல் ஆமைகள் மூலயமா அவங்க கடல் ஆமைகளை ஃபாலோ பண்ணி தான் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரி பூரா டிராவல் பண்ணி அந்தந்த இடத்துல கண்ட்ரி இருக்கு, இங்க போனா வாக் பண்ணலாம், இங்க போனா ஜெயிக்கலாம் அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னா, இந்தியாவோட கடற்கரையில சொல்லி பாத்தீங்கன்னா ஈஸ்ட் கோஸ்ட் ரீஜன்ல கிழக்கு கடற்கரையில எடுத்துக்கிட்டீங்கன்னா உலகம் முச்சுன்னு இருக்கக்கூடிய கடல் ஆமை வகைகள்ல கிட்டத்தட்ட அஞ்சு அழியும் துறவையில் இருக்கக்கூடிய ஆமை வகைகள் எங்க இனப்பெருக்கத்துக்காக வருது அப்படின்னா இந்தியாவோட ஈஸ்ட் கோஸ்ட் ரீஜன்ல தான் நிறைய வருது. அங்கதான் அது இனப்பெருக்கம் பண்ணி முட்டையில பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த எங் ஒன் சக்சஸ்ஃபுல்லா வரதுக்கான தகவமைப்புகள் இயற்கை தகவமைப்புகளும் சரி, அதுக்கப்புறம் மணல் இந்த மாதிரியான அமைப்புகள் அதுக்கு சாதகமா இருக்கிறது இங்கதான். சோ அப்படி வரும்போது பாத்தீங்கன்னா பல ஆயிரம் கிலோமீட்டர்ல அந்த ஆமை டிராவல் பண்ணி வரணும். அப்படி டிராவல் பண்ணி வரும்போது எப்படி இவ்வளவு சீக்கிரம் இந்த ஆமை வருது அப்படிங்கறத பாக்கும்போது ஆமைக்கு வந்து ஒரு நாலேஜ் இருக்கிறத பாக்குறாங்க. அதாவது கடல் நீரோட்டங்கள், கடலுக்கு அடியில இருக்கக்கூடிய நீரோட்டம், அந்த நீரோட்டத்தை அது அழகா கண்டுபிடிச்சி பயன்படுத்திக்கிது. அந்த நீரோட்டத்துக்கு வரும்போது என்னன்னா அது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி நீஞ்சி வர வேண்டிய அவசியம் இல்லை, அந்த நீரோட்டத்துல போய் அது உட்காந்துக்கிட்டாலே போதும், அதுவே அந்த நீரோட்டமே அந்த இடத்துக்கு அதை அழைச்சிட்டு போயிடும். அதாவது பாத்தீங்க அப்படின்னா இப்ப நீங்க வாய்க்கால வேகமா தண்ணி விடும்போது குளிக்கிறீங்க அப்படின்னா எந்த பக்கம் நீச்சல் அடிக்கிறது கஷ்டம், எதிர்நீச்சல் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அதனால தான் சொல்றது எதிர்நீச்சல் அப்படின்னா எதிர்நீச்சல் அடிச்சு போகும்போது நம்ம நிறைய ஸ்டாமினா வேணும், நிறைய எனர்ஜி வேணும், ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஆனா தண்ணி ஓடுற பக்கத்துல நீச்சல் அடிக்கும் போது நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, அப்பப்ப கொஞ்சம் பாடி ட்ரிப் பண்ணும் போது தண்ணி உங்களை ஏற்று பண்ணி விடும் இல்லையா. சோ அந்த மாதிரியான ஒரு நீரோட்டங்கள் தான் அந்த கடல் அமைகள் அழகா பயன்படுத்திச்சு. சோ அதனால 80 நாள்ல வரக்கூடிய டிராவல் பண்ணக்கூடிய ஒரு டிஸ்டன்ஸ 8 நாள்ல ஈஸியா டிராவல் பண்ணி வந்துச்சு. சோ அப்ப என்ன பண்ணாங்கன்னா, சோழர் என்ன பண்ணாங்கன்னா இந்த கடல் அமையை ஃபாலோ பண்ணி போறாங்க. இந்த கடலாமையை ஃபாலோ பண்ணி போகும்போதுதான் அங்கங்க இருக்கக்கூடிய தீவுகளுக்கு அவங்க போய் சேர்றாங்க. அது வழிகாட்டியா இருக்கு அப்படிங்கறத வந்து ஒரிசா பால் அவர்கள் அழகா ரெக்கார்ட் பண்ணிருப்பாரு. அது மட்டும் இல்லாம இந்த கடலாமைகள் எங்கெங்கெல்லாம் போகுதோ இப்பயே வந்து ரிப்போர்ட் பண்ணிருக்கூடிய இடங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய 55 வகையான சொற்கள் இன்னைக்கு அங்க காமனா இந்த ஐலாண்ட்ல புழங்குறத நம்ம பாக்கலாம். இதுதான் அவர் எவிடன்ஸா கொடுக்குறாரு. சோ இங்கெல்லாம் தமிழர்கள் போயிருக்காங்க. அந்த தமிழர்கள் அங்க போய் சேர்றதுக்கு அடிப்படை காரணமா இருந்தது கடலாமைகள் தான். இதுல இருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய மூதாதையர்கள் எவ்வளவு அழகா இயற்கைய வாட்ச் பண்ணிருக்காங்க. சோ அவங்களோட அறிவு நமக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 100%-ல் 10% கூட இல்லைங்கிறத கசப்பான உண்மை. அவங்க வந்து ஆடிப்பட்டம் தேடி வரைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த காலத்தை பத்தின ஒரு நாலேஜ், எந்த காலத்துல எதை பயிரிடணும் அப்படிங்கிற ஒரு நாலேஜ், எந்த நெல் எந்த பீரியட்ல பயிரிடணும், எந்த ஹைட்ல பயிரிடணும், என்ன மாதிரியான என்வரான்மெண்ட் இருக்கும், எப்பப்பெல்லாம் பனிக்காலம் இருக்கும், எப்ப முன்பனி காலம், எப்ப பின்பனி காலம், எப்ப பயிரிடணும் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் கூட அவங்க வந்து ஒரு டேட்டா பேஸாவே டேட்டா பேங்காவே அவங்க வச்சிருந்தாங்க. எங்கேயும் எழுதி கூட வச்சுக்காம அவங்க மைண்ட்லயே ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தாங்க. சோ அந்த அளவுக்கு அவங்களோட வாழ்க்கை வந்து இயற்கையோட ஒன்றி இருந்தது அப்படிங்கிறத உண்மை. காலப்போக்கில் என்ன ஆச்சு அப்படின்னா, அறிவியல் முன்னேற்றம் அப்படின்னு நம்ம சொல்றோம், ஆனா இயற்கையிலிருந்து நம்ம நம்மளே டிட்டாச் பண்ணிக்கிட்டோம். அப்படி டிட்டாச் பண்ணிட்டு வரும்போது என்ன ஆச்சுன்னா, இயற்கை பத்தின புரிதல் நமக்கு அழிஞ்சு போச்சு. சோ இயற்கையிலிருந்து இயற்கையை நம்பி நம்ம நிறைய கத்துக்கிட்ட நம்மளுடைய செல்வங்களை பெருகிட்டது போக, இயற்கை அழிச்சு நம்ம செல்வத்தை பெருக்கிறது வந்து சாதனை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். இது எப்படி இருக்கு அப்படின்னா, ஒவ்வொரு நாளைக்கு தங்க முட்டை விடக்கூடிய ஒரு வார்த்தை, அதுல இருந்து ஒவ்வொரு தங்க முட்டையை எடுத்து பயன்படாம என்ன பண்றோம், வாட்ச வயசை கேட்டா 100 தங்க முட்டை இருக்கும், 365 தங்க முட்டை இருக்கும், 1 தங்க முட்டை இருக்கும்னு கிடைக்கிறது எவ்வளவு முட்டாள்தனமோ அந்த முட்டாள்தனத்தை தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். சோ அதை செய்யக்கூடாது. அடுத்த தலைமுறைக்கு வந்து நம்ம அந்த இயற்கை வளங்களை கடத்தணும், இயற்கையை பத்தின அறிவு கடத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவோட முக்கியமான. அதுக்கடுத்து என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த மாதிரி இந்தியாவில மட்டும்தான் இருக்கா, வெளிநாடுகள்ல இந்த மாதிரியான உயிரினங்கள் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லணும்னா, இன்னும் பிரிட்டிஷை வச்சே சொல்லலாம். ராபர்ட் ப்ரூஸ் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கா, ஸ்காட்லாந்தோட கிங் ராபர்ட் ப்ரூஸ் அப்படின்னா ஸ்காட்லாந்து. இன்னைக்கு ஸ்காட்லாந்தோட ஸ்கூல் புத்தகத்துலாம் பாத்தீங்கன்னா இந்த கிங்கை பத்தி சொல்லுவாங்க. அதாவது நம்ம பிரிட்டிஷை பத்தி சொல்லும் போது ஒரு விஷயங்கள் பெருமையா சொல்லுவாங்க, சூரியன் மறையாத நாடு பிரிட்டிஷ் அப்படின்னு. சோ பிரிட்டிஷ் பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு தங்களோட காலனி ஆதிக்கத்தின் கீழே கிட்டத்தட்ட 80 பூமி பரப்பு அவங்களோட இதுக்கு வச்சிருந்தாங்க. சோ ஒரு பக்கம் சூரியன் மறைஞ்சிருந்தா இன்னொரு பக்கம் சூரியன் உதச்சிட்டு இருக்கும். அவ்வளவு கண்ட்ரிஸ் அவங்களுக்கு அடிமையா இருந்துச்சு. உலகம் முச்சுட்டு இருக்கக்கூடிய காண்டினென்ட் விட்டு காண்டினென்ட் அவ்வளவு கண்ட்ரி அடிமையா வச்சிருந்தவங்க தன்னோட பக்கத்து நாடு பக்கத்து அதாவது காலடிக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்காட்லாந்தை மட்டும் விட்டு வச்சிருப்பாங்க என்ன. சோ ஸ்காட்லாந்தும் பிரிட்டிஷ் அடிமையா தான் இருந்துச்சு. அந்த காலகட்டத்துல ஸ்காட்லாந்து ஆண்டு இருந்த வந்து ராபர்ட் ப்ரூஸ் அப்படிங்கிற ஒரு கிங் பிரிட்டிஷ் எடுத்து போயிடுறாரு. ஆனா அவரால் முடியல, பிரிட்டிஷ் ஆர்மியை அவரால் வின் பண்ண முடியல. கிட்டத்தட்ட 5 தோத்து போயிடாரு. 6வது தோத்து போய் உயிருக்கு பயந்து என்ன பண்றாருன்னா, ஒரு கேவில போய் ஸ்காட்லாந்து இருக்கக்கூடிய ஒரு கேவில வந்து அவர் பதுங்கியிருக்காரு, உயிருக்கு பயந்து பதுங்கியிருக்காரு. அவருக்கு மிகப்பெரிய இழப்பு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு மழை பகுதியில் என்ன பண்றாருன்னா, அந்த கேவோட வாசல் உட்காந்துக்கும் போது ஒரு ஸ்பைடரை பாக்குறாரு. அந்த ஸ்பைடர் என்ன பண்றாருன்னா, அந்த கேவோட வாசலுக்கு வந்து அந்த அதோட வெப்பு வந்து வியூ பண்ணுது. ஸ்பைடர் தன்னோட கூட கட்டுது. அது பண்ணும்போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 வாட்டி அந்த ஸ்பைடரோட வெப் அறந்தறந்து விழுது. சிலந்தி கூட அறந்தறந்து விழுப்போம் என்னன்னா 6வது வாட்டி அது கொஞ்சம் கூட இது பண்ணாம 6வது வாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு அதை கட்டி முடிச்சிடும். சோ அதை பார்த்த உடனே அவருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன், இந்த ஒரு சின்ன சிலந்தி பூச்சிக்கு இருக்கக்கூடிய விடாமுயற்சி நமக்கே இல்லாம போச்சு அப்படின்னு அவருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்தனால என்ன பண்றாருன்னா திரும்ப அந்த கேவ் விட்டு வெளில வராரு. மறுபடியும் ஸ்காட்லாந்து புரட்சிப்படைய தயார் பண்றாரு. 1314 பென்னக்பன் அப்படிங்கிற இடத்துல திருப்ப பிரிட்டிஷை எடுத்து போரிடுறாரு. அந்த போர்ல வந்து ராபர்ட் புரூஸ் வின் பண்றாரு. வின் பண்ண பிறகு ஸ்காட்லாந்து வந்து தனி இண்டிபெண்டன்ஸ் இது பண்ணாங்க. பிரிட்டிஷும் அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணல. பிரிட்டிஷும் அவங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுக்குது. சோ இப்ப ஸ்காட்லாந்தோட இண்டிபெண்டன்ஸுக்கு மூல காரணமா இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பைடர். சோ ஸ்பைடருங்கிற ஒரு சின்ன பூச்சி தான் ஸ்காட்லாந்துக்கு இன்னைக்கு ஒரு இண்டிபெண்டன்ஸ் வாங்கி கொடுத்தது. ராபர்ட் புரூஸ் அந்த ஸ்பைடர் அப்படிங்கிறது அந்த கேவலம் என்ன அவங்க ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த கதை வந்து எல்லா விதமான புத்தகத்திலயும் சிறு குழந்தைங்களுக்கு அதை இந்த கதையை சொல்லிட்டே இருப்பாங்க. ரெண்டு விஷயமா, ஒன்னு பேட்ரியாட்டிசம் பத்தியும், இன்னொன்னு விடாமுயற்சினால இது, அதுக்கப்புறம் இயற்கை பத்தின இது, மூணுத்தையுமே கலந்து கட்டி இந்த ஒரு கலவையாக இந்த கதை இன்னமும் ஸ்காட்லாந்து பகுதியில உழவிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இது மாதிரி வரலாற்றுல இன்னொரு முக்கியமான நிகழ்வு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவில சொல்லலாம். சோ ஆஸ்திரேலியாவில இருக்கக்கூடிய எமு அப்படிங்கிற பறவை, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே பழக்கப்பட்ட ஒரு பறவை தான் எமு முட்டை, எமு பண்ணை. தமிழ்நாட்டுல எப்படி ஒரு பெரிய பூனாச்சு, அப்ப எமு ஃபார்ம் எல்லாம் எப்படி வந்து அழிஞ்சு போச்சு, அதனால அதுல இன்வெஸ்ட் பண்ணவங்க எவ்வளவு பெரிய லாஸ் சந்திச்சாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சிருப்போம். ஆனா அதை பத்தி நீங்க சொல்ல போறதில்ல. ஆஸ்திரேலியாவோட ஒரு பறவை தான் வந்து எமு அப்படிங்கிறது. கோழி மாதிரி நம்ம பெரிய சைஸ் பறவை, நீங்க எல்லாருமே பாத்துருப்பீங்க எமு, உங்களுக்கு தெரியும். இந்த எமு என்னதுன்னா 18th century கிட்டத்தட்ட ஒரு 5 race of emus, அதான் 5 different species of emu ஆஸ்திரேலியா இருந்து. ஆஸ்திரேலியா என்ன பண்ணாங்கன்னா வழக்கம் போல அந்த மாமிசத்துக்காக எமு வேட்டையாடினாங்க. இங்க நம்ம எப்படி வந்து சிறுத்தைய வேட்டையாடிய ஒழிச்சமோ, சிறுத்தை அப்படிங்கிறது நம்ம லேண்ட்ல அதிவேகமா ஓடக்கூடிய ஒரு மிருகம். இந்தியாவில இருக்கக்கூடிய சிறுத்தை இனங்கள் பூரா பிரிட்டிஷ் பீரியட், அதுக்கப்புறம் அடுத்து வந்த காலகட்டங்கள்ல நம்ம வந்து ஒரு வீரத்துக்காக அதை வேட்டையாடுறோம்னு சொல்லி சிறுத்தை இனத்தையே நம்ம அழிச்சிட்டோம். சோ அதை மாதிரி என்ன பண்ணாங்கன்னா அடுத்த ஸ்பீஷீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணு இது மாதிரி வேட்டையாடுறது, இன்னொன்னு இல்லைன்னா கறிக்காக வேட்டையாடுறது. சோ இந்த எமு என்ன பண்ணாங்கன்னா கறிக்காக வேட்டையாட ஆரம்பிச்சாங்க. அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா 18th century இறுதி பகுதியில இந்த 5 race சுத்தமா அழிஞ்சு போச்சு. இப்ப எஞ்சி இருக்கிறது ஒரே ஒரு ரேஸ் தான். அப்ப என்ன ஆச்சுன்னா அந்த எமு பரவலா எல்லா இடத்துலயும் சமவெளி பகுதியில இருந்த எமு பூரா என்ன ஆச்சு அப்படின்னா மனிதர்களோட பிரஷர் தாங்க முடியாம காட்டுக்குள்ள ஓடி ஒழிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 18th century எண்டுல இருந்த ஒரே ஒரு எமு ஸ்பீஷீஸ் எல்லாமே காட்டுக்குள்ள போயிடுச்சு. இப்படி காட்டுக்குள்ள போன எமு என்ன ஆகுது அப்படின்னா 19th century திரும்ப வருது. அதாவது படத்துல ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரிதான் இது. கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா 19th century ஆரம்பத்துல எமு வந்து காட்டுல இருந்து வருது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அதோட பாப்புலேஷன் லட்சக்கணக்கில் ஆயிடுச்சு. அப்படி வரும்போது அந்த எமு என்னன்னா கோழி மாதிரிதான், எது கிடைக்குது அதை சாப்பிட்டுட்டே வரும். அப்படி வரும்போது என்ன ஆகுதுன்னா அக்ரிகல்ச்சர் லேண்ட்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான பருப்பு வித தாவினங்கள் எல்லாத்தையுமே அழிக்கணும். ஆஸ்திரேலியாவில கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த காட்டுப்புள்ள இருந்து பிறகு நாட்டு நோக்கி அது வர ஆரம்பிச்ச உடனே விவசாயம் பூரா பட்டு போச்சு. விவசாயிகளுக்காக என்ன பண்றதுன்னு தெரியல. எங்க பார்த்தாலும் மிகப்பெரிய பொருளாதார சேதம். என்ன காரணம்னா இது எல்லா பயிருமே இது அழிச்சிட்டு வர்றதுனால. ஆஸ்திரேலியாவோட அரசாங்கத்துக்கு விவசாயிகள்லாம் மிகப்பெரிய கொந்தளிப்புல வந்து நிறைய பெட்டிஷன் போடுறாங்க. என்ன பண்றதுன்னு அரசாங்கத்துக்கு தெரியல. சொல்றதுக்கு நம்பறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். 2nd World War ஈடுபட்ட ஆஸ்திரேலிய ராணுவ வீரர்கள் எல்லாமே ஒரு கட்டத்துல இந்த எமு அழிக்கிறதுக்காக களமிறக்கப்படுறாங்க. சோ அப்படி களமிறக்கப்படும் போது உலக வரலாற்றிலேயே ஒரு பறவைக்கு எதிராக ராணுவம் இறங்கினது அப்பதான். சோ அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா 1932 ராயல் ஆஸ்திரேலியன் ஆர்மி எமுவை வேட்டையாட ஆரம்பிக்குது. மெஷின் கண்ணை வச்சுட்டு பாக்குற பறவை எல்லாம் சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது 2-3 மிகப்பெரிய சக்சஸ் அவங்களுக்கு. ஆயிரக்கணக்கான உயிரினங்களை சுட்டுக் கொள்றாங்க. ஓகே, இந்த பிரச்சனைல இருந்து நம்ம வெளில வந்துட்டோம் அப்படின்னு அவங்க எல்லாம் சந்தோஷம். ஆனா அந்த எமு ஏற்கனவே ஒரு வாட்டி பாதிக்கப்பட்டதுல இவங்களால அப்ப ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துச்சு. என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா கும்பலா இருந்தது என்ன சொல்ற அப்படின்ட்டு சின்ன சின்ன பிரிவுகள் 5, 10, 15 அப்படிங்கிற தனியா பிரிஞ்சு வெவ்வேறு டைரக்ஷன்ல ஓட ஆரம்பிச்சு. அப்படிதான் வந்து 2018th century தப்பிச்சது இந்த ஸ்பீஷீஸ். சோ அப்ப அது என்ன ஆச்சுன்னா அது திருப்பி அதோட உடம்புல ரிவோக் ஆக ஆரம்பிச்சு. அப்ப என்னாச்சு கும்பலா இருந்ததுன்னு சொல்றீங்கன்னா மிலிட்டரிக்கு தண்ணி காட்டிட்டு சின்ன சின்ன பிரிவுகளா பிரிஞ்சு ஓட ஆரம்பிச்சிருச்சு. அப்ப ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆச்சுன்னா ஆஸ்திரேலிய மிலிட்டரியால அதை ஃபாலோ பண்ண முடியல. அவ்வளவு விதப்பா ராணுவ வீரர்கள் இருந்தாலும் கம்ப்ளீட்டா ஒழிக்க முடியல. ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா 1932 ஆஸ்திரேலிய ராணுவம் எமு அப்படிங்கிற ஒரு பறவை கிட்ட தோத்த நிகழ்வு இன்னும் வந்து நீங்க கூகுள்ல போய் தேடி பாத்தீங்கன்னா கிடைக்கும். சோ ராணுவம் தோத்து போய் ராணுவம் வந்து வித்ட்ரா பண்ணப்பட்டது. இது எங்களால ஒன்னும் பண்ண முடியல அப்படின்னு ராணுவமே சொல்லிட்டு போயிடுச்சு. சோ இப்ப அதுக்கு வழி என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எமு கட்டன், அதாவது நம்ம கொசுவில சொல்றோம் இல்லையா, அது மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் லேண்ட சுத்தி எமு உள்ள வராம இருக்கிறதுக்காக எமு கட்டன், அதாவது இரும்பு வலை அடிச்சு வச்சிருக்காங்க. இந்த வலை கொஞ்ச நஞ்சு தூரம் எல்லாம் இல்லைங்க, கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் எமு கட்டன் அடிச்சு வச்சிருக்காங்க. இன்னைக்கு ஆஸ்திரேலியா இருக்கு எமு வந்து அக்ரிகல்ச்சர் லேண்டுக்குள்ள வராம இருக்கிறது. இது எல்லாமே எதுக்கு நான் சொல்றோம் அப்படின்னா அந்த உயிரினத்தை நீங்க டிஸ்டர்ப் பண்ணாம விட்டீங்க அப்படின்னா அது பாட்டே போயிருக்கும். ஆனா நீங்க அதை டிஸ்டர்ப் பண்ணி அதோட பாப்புலேஷனை பெருக்கி திருப்ப அது உங்களுக்கே மைனஸ் ஆகும். இப்படிதான் நம்ம ஒவ்வொரு வாட்டியும் இயற்கையா பார்க்காம அதை டிஸ்டர்ப் பண்றதுனால வரக்கூடிய விளைவுகள் தான். இப்ப கொரோனா எடுத்துங்க நல்ல எக்ஸாம்பிள். பேட்டோட உடம்புல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நூத்துக்கணக்கான வைரஸ் இருக்கு. அந்த நூத்துக்கணக்கான வைரஸும் பேட்டை ஒண்ணும் பண்ண போறது கிடையாது. ஆனா நீங்க அதை டிஸ்டர்ப் பண்ணி அந்த பேட்டை நீங்க திருப்பி நாட்டுக்கு கொண்டு வரும்போது அந்த வைரஸ் எடுத்து ஐசோலேட் பண்ணும்போது லெபரேட்டரியில வைக்கும்போது அது பரவுச்சுன்னா என்ன மாதிரியான தாக்கத்தை உண்டு பண்ணுங்கிறது இன்னைக்கு உலகம் முடிஞ்சிருக்கு. ஸோ நம்ம வந்து வைல்ட் அனிமலை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறது, நேச்சுரல் சிஸ்டத்தை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிற வரலையும் தான் நம்ம வந்து மனுஷனாக என்ன நிம்மதியா இருக்கலாம். நம்ம கிட்ட எல்லா விதமான பவர் இருக்கும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா, கண்ணுக்கு தெரியாத கொரோனாங்கிற ஒரு உயிரினம், ஒரு மிகப்பெரிய மிக சின்ன கண்ணுக்கே தெரியாத வைரஸ் என்ன பண்ணுச்சு, 3 வருஷத்துல உலகத்தோட பொருளாதாரத்தை எப்படி மாத்துச்சு, எத்தனை லட்சம் பேர் இறந்து போனாங்க, இதுதான் இந்த லெசன். இந்த லெசனை நம்ம படிச்சுக்கிட்டோமா அப்படின்னு கேட்டா இது வரலையும் இல்லை அப்படிங்கறத உண்மை. இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலயும் இயற்கை வந்து மத்த உயிரினங்கள் மூலயமா ஒரு லெசனை நமக்கு சொல்லிக்கிட்டு தான் இருக்கு. ஸோ இதை டிஸ்டர்ப் பண்ணாத டிஸ்டர்ப் பண்ணனா வந்து உங்களோட ஹியூமன் ரேஸே வந்து அழிஞ்சு போறதுக்கு சான்சஸ் இருக்கு, அப்படி வரலையும் போவோம் அப்படின்னு இயற்கை இன்னைய வரலையும் கருணையா தான் சொல்லிட்டு இருக்கு. வேணா விட்டுடுங்க, அவங்க அந்த போர்ஷனை விடுங்க, ஆனா நம்ம தான் அதை வந்து போதுமான அளவு படிப்பனையா எடுத்துக்கல அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஆகவே நேயர்களே, இதுவரை இயற்கையினுடைய பவர் என்ன, அதுலேருந்து நம்ம என்னென்ன கத்துக்கிட்டோம் அப்படிங்கிறத பற்றின விஷயங்களை உங்களுக்கு புதுவை பண்பலை மூலியமாக பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி நேயர்களே.
நேர்களே, இதுவரை இயற்கை கற்றுக் கொடுத்ததும் நாம் கற்றுக்கொண்டதும் என்ற தலைப்பில் முனைவர் ச. சாண்டில்யன் அவர்கள் ஆற்றிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950 என்ற எண்ணிலும், புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.